1 பேதுரு 3 அதிகாரம்.
Verse 15.
15 வசனம்.
Sanctify Christ as Lord in your heart, and always being ready to make a defense to everyone who asks you to give an account for the hope that is in you, yet with gentleness and reverence.
1 பேதுரு 3 அதிகாரம் 15 வசனம். கர்த்தராகிய தேவனே உங்கள் இருதயங்களில் பரிசுத்த மண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள்.
So there are 3 things here.
ஆகவே இங்கே 3 காரியங்கள் இருக்கிறது.
First of all, we must sanctify Christ as Lord in our heart.
முதலாவதாக கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே ஆண்டவராக பரிசுத்தம் பண்ண வேண்டும்.
Many people know Jesus as forgiver but not Lord.
அநேகர் இயேசுவை மன்னிக்கிறவராக அறிந்திருக்கிறார்கள், ஆனால் கர்த்தராக அல்லது ஆண்டவராக அறியவில்லை.
Supposing you have hurt your neighbor in some way.
ஏதாவது ஒரு விதத்திலே உங்களுடைய அயலகத்தாரை புண்படுத்தி இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
And you go and ask his forgiveness.
நீங்கள் போய் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறீர்கள்.
He forgives you.
அவர் மன்னிக்கிறார்.
Maybe tomorrow you again do something wrong.
நாளைக்கு ஒருவேளை மீண்டுமாய் ஒரு தவறை செய்யலாம்.
You ask him for forgiveness, he forgives you.
அவரிடத்தில் போய் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், மன்னிக்கிறார்.
Next week again you do something wrong.
அடுத்த வாரமும் நீங்கள் ஒரு தவறை செய்கிறீர்கள்.
You ask him for forgiveness, he forgives you.
நீங்கள் அயலகத்தாரை போய் மன்னிப்பு கேட்கிறீர்கள், அவர் மன்னிக்கிறார்.
He's a nice man.
அவர் நல்ல மனிதர்.
But he is not your Lord.
ஆனால் அவர் உங்களுடைய ஆண்டவர் அல்ல.
He is not running your life.
அவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறவர் அல்ல.
He is a good man who has forgiven you.
அவர் உங்களை மன்னித்த ஒரு நல்ல மனிதர்.
Many people know Jesus Christ like that.
அநேகர் ஆண்டவராகிய இயேசுவை அநேகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இப்படித்தான் அறிந்திருக்கிறார்.
They do something wrong and they go and say, Lord, please forgive me.
ஒரு தவறை செய்கிறார்கள், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கிறார்கள்.
It's okay, I forgive you.
அவர் உங்களை மன்னிக்கிறார்.
About 10 times a day, he forgives you 10 times a day.
ஒரு நாளிலே 10 முறை மன்னிப்பு கேட்கிறீர்கள், 10 முறையும் அவர் மன்னிக்கிறார்.
So you don't know him as Lord, you know him as forgiver.
ஆகவே நீங்கள் அவரை ஆண்டவராக அறியவில்லை, ஆனால் மன்னிக்கிறவராகத்தான் அறிந்திருக்கிறீர்கள்.
You probably don't even know him as savior.
அவரை இரட்சகராக கூட நீ இன்னும் அறியாமல் இருக்கிறாய்.
See, this understanding of salvation is so wrong in Christianity.
இன்றைய கிறிஸ்தவத்திலே ரட்சிப்பினுடைய ஒரு அறிந்து கொள்ளுதல் தவறாக இருக்கிறது.
Because most preachers have not studied the Bible.
அநேக பிரசங்கியார்கள் வேதத்தை படிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இதற்கு காரணம்.
They have heard other preachers.
மற்ற பிரசங்கியார் பேசுகிறதை கேட்டிருக்கிறார்கள்.
And those preachers have heard it from the previous generation preachers.
அந்த பிரசங்கியார்கள் அவர்களுக்கு முந்தின சந்ததியிலே வாழ்ந்த பிரசங்கியார்கள் பிரசங்கிப்பதை கேட்டிருக்கிறார்கள்.
Who heard it from the previous generation.
அவர்கள் அதற்கு முந்தின சந்ததியாருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறார்கள்.
So they keep on saying savior savior savior.
ஆகவே இரட்சகர் 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள்.
So if Jesus is a savior, we need to ask ourselves, what did he save you from?
அவர் இயேசு கிறிஸ்து ரட்சகராக இருந்தால் எதிலிருந்து ரட்சிக்கிறார், எதிலிருந்து விடுதலையாக்குகிறார் என்று நாம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது.
Then our understanding is he saved us from hell.
நம்முடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறது என்றால், அவர் நம்மை நரகத்திலிருந்து மீட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார் என்று சொல்கிறோம்.
But do you know, in the whole Bible, there is no verse which says Jesus came to save us from hell.
இயேசு நம்மை நரகத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக வந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் கூட இந்த முழு வேதாகமத்திலே காணப்படவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா?
How do people preach that?
அப்படியானால் எப்படி மக்கள் அதை பிரசங்கிக்கிறார்கள்?
Because they don't read the Bible.
அவர்கள் வேதத்தை வாசிப்பதில்லை.
Can you imagine having a mathematics teacher in your class who just teaches what comes to his head without studying mathematics?
ஒரு கணக்கு ஆசிரியர் உங்கள் வகுப்பிலே வந்து அவர் கணக்கு புத்தகங்களை படிப்பதே இல்லை, மனதில் என்னவெல்லாம் தோன்றுகிறோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்.
You will not want to go to such a school.
அப்படிப்பட்ட பள்ளிக்கு நீங்கள் போக விரும்ப மாட்டீர்கள்.
Now I'll show you what the scripture says.
நான் வேதம் என்ன சொல்லுது என்று உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன்.
If you have heard me preach, you know that I quote scripture very often.
நான் பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்டிருந்தால் அடிக்கடி நான் வேத வசனத்தை சொல்லி பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்டிருக்கலாம்.
And that's because I want your faith to be based on the word of God.
அது ஏனென்றால் உங்களுடைய விசுவாசம் வேத வசனத்தின் அடிப்படையிலே காணப்பட வேண்டும் என்பதனால தான் நான் வேத வசனத்தை உங்களுக்கு
சொல்லி பிரசங்கிக்கிறேன். Sanctify Christ as Lord.
அவே கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள்.
Okay. Turn to Matthew 1 verse 21.
மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
What does it say here?
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
You the Gabriel the angel told Joseph your wife will have a son.
Gabriel தூதன் யோசேப்பை பார்த்து
no take Mary as your wife because she's going to have a son.
மரியாள் ஒரு குமாரனை பெற போகிறாள், ஆகவே அவரை மனைவியாக நீ ஏற்றுக்கொள்ள ஐயப்படாதே.
Because that son is born of the Holy Spirit.
அந்த குமாரன் உற்பத்தியாவது பரிசுத்த ஆவியினாலே.
And you must call his name Jesus verse 21
அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று 21 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Because he will save his people from their sins.
ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார், ரட்சிப்பார்.
That is the first time in the New Testament the word save comes.
ஆகவே ரட்சிக்கிறவர் என்கிறான வார்த்தை, ரட்சிப்பு என்ற வார்த்தை முதல் முதலாக இங்கேயே தான் வருகிறது.
That is the first time Jesus is called a savior. In the New Testament.
புது ஏற்பாட்டிலே இயேசுவை இரட்சகர் என்று முதல் முறையாக இங்குதான் வாசிக்கிறோம்.
And it tells us what he will save us from.
அவர் எதிலிருந்து நம்மை இரட்சிக்கிறார் என்பதும் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
It doesn't say he will save his people from hell.
நரகத்திலிருந்து இரட்சிப்பார் என்று சொல்லவில்லை.
He will save his people from their sins.
அவருடைய பாவங்களிலிருந்து அவர்களை இரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Now there's a lot of difference between saving us from future punishment and saving us from our sins.
எதிர்காலத்திலே வரக்கூடிய தண்டனையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்கும் பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு.
You know in English and in all languages you have learned about past tense, present tense and future tense.
எல்லா மொழிகளிலுமே கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று மூன்று காலங்கள் இருக்கிறது.
All of time is divided into past tense, present tense and future tense.
காலங்கள் மூன்று வகையாக இருக்கிறது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்.
Salvation also is past, present, future.
ரட்சிப்பும் கூட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று இருக்கிறது.
That is salvation from sin.
பாவத்திலிருந்து விடுதலை.
It's got three tenses.
அதற்கு மூன்று காலங்கள் உண்டு.
So, first of all the past.
முதலாவதாக கடந்த காலம்.
All of us have committed many sins.
நாம் எல்லாருமே கடந்த காலத்திலே அநேக பாவங்களை செய்திருக்கிறோம்.
Even if you are 4 years old you have committed sin.
நான்கு வயது தான் எனக்கு ஆகிறது என்று சொன்னாலும் நீயும் பாவம் செய்திருக்கிறாய்.
That sin is like a weight on our conscience.
இந்த பாவம் என்பது நம்முடைய மனசாட்சியை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாரமாக, கனமாக இருக்கிறது.
It's like a heavy weight.
ஒரு பாரமான கல்லை போல இருக்கிறது.
Now some people may say I don't feel any weight on my conscience.
சிலர் சொல்லலாம் என்னுடைய மனசாட்சியில் எந்த பாரத்தையும் நான் உணரவில்லை என்று.
Well, that's if you put a 1 ton weight on a dead man, will he feel it?
ஒரு மரித்து போன மனிதன் மீது 1 ton பாரத்தை வைத்தால் அவன் உணர்வானா?
He doesn't feel it.
அவன் அதை உணர்வதில்லை.
So when our conscience is completely dead, we don't feel anything.
ஆகவே நம்முடைய மனசாட்சி முற்றிலுமாய் மரித்து விட்டது என்றால் நாம் எந்த பாரத்தையும் உணர முடியாது.
Now you know God has given us many parts of our body.
தேவன் நம்முடைய சரீரத்திலே பல அவயவங்களை கொடுத்திருக்கிறார்.
And whenever a baby is born the mother and father will want to make sure that every part of that body is there.
ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தாப்பனும் தாயும் அந்த குழந்தைக்கு எல்லா உறுப்புகளும் இருக்கிறதா என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வார்கள்.
Some children are born with 4 fingers or some problem with 1 leg or hand.
சில குழந்தைகள் பிறக்கும் பொழுது 4 விரலோடு பிறக்கிறது, அல்லது காலிலே பிரச்சனை, அல்லது முடமாக பிறக்கிறது, கையிலே பிரச்சனை.
When you are born, which is the most important thing?
ஆகவே
நீங்கள் God has given you.
பிறக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு கொடுத்த முக்கியமான காரியம் என்ன?
Supposing you were given a choice.
உங்களுக்கு ஒரு தேர்வு கொடுக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம்.
If one part of your body is to be removed, which will you be willing to be removed?
உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு உறுப்பு அது வெட்டி எடுக்கப்பட வேண்டும், நீக்கப்பட வேண்டும். அப்படியானால் எந்த உறுப்பை நீங்கள் தேர்வு செய்வீர்கள்?
Supposing you are being tortured somewhere.
எங்கேயாவது நீங்கள் பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுகிறீர்கள்.
And your enemies say we have to take one part of your body off.
உங்களுடைய சத்துரு சொல்கிறான், உங்களுடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு அவயவத்தை வெட்டி எடுக்க வேண்டும் என்று.
Either both your eyes.
ரெண்டு கண்களை நான்
பிடுங்கலாம்.
அல்லது காதை வெட்டி எடுக்க போகிறேன்.
Or your hands.
அல்லது கரங்களை.
Or your legs.
அல்லது கால்களை.
Which is most important?
எது மிகவும் முக்கியமானது சொல்லுங்கள்.
I think I will be say you can take my legs first. That's the least important part of it.
நான் என்ன சொல்லுறேன்னு சொன்னால் காலை வேணா எடுத்துருங்க என்று சொல்லுவேன். அதான் இழந்தாலும் அதிகமாக பாதிக்கப்படாது.
Eyes are very important.
கண்கள் மிக முக்கியமான உறுப்புகள்.
But there's something more important than even eyes.
ஆனா கண்களை காட்டிலும் முக்கியமான வேறு ஒன்று இருக்கிறது.
That is our conscience.
அதுதான் நம்முடைய மனசாட்சி.
So I will say you can take away everything but don't take away my conscience.
அவை நான் என்ன சொல்வேன் என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், நல்ல மனசாட்சியை மட்டும் எடுக்க வேண்டாம் என்று சொல்வேன்.
I can lose my eyes, my ears, my hands, my feet.
என்னுடைய
don't want to lose my conscience.
கண்களை வேண்டுமானால் இழக்க தயார், காதுகள், கரங்கள், கால்கள், ஆனால் நான் மனசாட்சியை இழக்க ஆயத்தமாக இல்லை.
I don't think all of you feel like that.
நீங்கள் எல்லாரும் அப்படி உணர்வீர்கள் என்று நான் நம்பவில்லை. நீங்கள் அப்படி உணர்வதில்லை.
May say, well, conscience, I'm not bothered about that, but I don't want to lose my eyes and my hands.
என்னுடைய மனசாட்சிய அதை குறித்து எனக்கு கவலை இல்லை, ஆனால் என் கை காலை வேணா நான் இழந்து விடுகிறேன் என்று சொல்லலாம்.
But conscience is the most important part of your whole system.
உங்களுடைய முழு அமைப்பிலே முக்கியமான பகுதி ஒன்று இருக்குமே ஆனால் அதுதான் மனசாட்சி.
You know, the conscience is what makes you feel a little pain in your spirit when you do something wrong.
மனசாட்சி என்றால் என்ன தெரியுமா? நீ ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது உன்னுடைய ஆவியிலே ஒரு வலி ஏற்படுகிறது. அதுதான் இந்த மனசாட்சி.
Now pain, is pain a good thing or a bad thing?
வலி என்பது நல்லதா கெட்டதா?
Physical pain.
சொல்லுங்க, சரீரப்பூர்வமா வலி ஏற்படுகிறது அல்லவா, அந்த வலி நல்லதா கெட்டதா?
Tell me.
சொல்லுங்க, சதமா சொல்லுங்க, நல்லதா கெட்டதா?
நல்லதா? You like pain?
வலி உங்களுக்கு பிடிக்குமா?
We don't enjoy it, but is it a good thing?
வலி வந்தால் நாம் அதை சந்தோஷமா சந்தோஷப்படுவதில்லை, ஆனால் அது நல்லது.
Like your parents may sometimes give you some vegetables which you don't like, you prefer chocolate.
அம்மா உங்களுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கறாங்க, சாப்பிடுவதற்கு நல்ல கூட்டு பொரியல் செஞ்சு கொடுக்கறாங்க, உங்களுக்கு அது பிடிக்கிறது இல்லை, ஆனால் சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்குது.
Say, my son, my girl, bitter gold is good for you.
மகனே, மகளே, பாவக்காய் ரொம்ப நல்லது என்று சொல்லுகிறார்.
You enjoy pavaka more or chocolate?
உங்களுக்கு பாவக்காய் அதிகமாக பிடிக்குமா, சாக்லேட் அதிகமாக பிடிக்குமா?
But some things that don't taste so good are actually good.
ஆனால் சில பொருட்கள் வாய்க்கு ருசியாக இருக்காது, ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது.
Pain is not something we feel nice about.
அதே போலதான் வலியும் நாம் அதை சந்தோஷமாக உணர்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை.
Let me tell you that in your body pain is the greatest blessing.
நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்களுடைய சரீரத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஒன்று இருக்குமானால் அதுதான் வலி.
It's better than your hands and legs and eyes and ears and everything.
உங்களுடைய கரங்கள், கால்கள், கண்கள், செவிகள் இவைகளை காட்டிலும் முக்கியமானது அந்த வலி.
Because when you have a pain, that is the body saying to you, you got a sickness, something's wrong with you.
உங்களுக்கு ஒரு வலி ஏற்படும் பொழுது உங்களுடைய சரீரம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, ஏதோ ஒரு உறுப்பிலே கோளாறு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லுகிறது.
Supposing you got a thorn in your foot and you didn't feel any pain.
உங்களுடைய காலிலே ஒரு முள் குத்துகிறது, ஆனால் அந்த வலியே உங்களுக்கு தெரியவில்லை என்று வைத்துக் கொள்வோம்.
And you get another thorn in your foot, you don't feel any pain.
இன்னொரு முள்ளும் குத்துகிறது, அந்த வலியும் தெரிவதில்லை.
What will happen?
என்ன நடக்கும்?
Your foot will get infected.
உடைய கால் சீழ்பிடித்து அது இன்ஃபெக்ஷன் ஆகிவிடும்.
And finally they'll have to cut off your foot.
கடைசியாக காலையே வெட்டி எடுக்க வேண்டி வரும்.
But because you feel pain, you immediately take out the thorn.
முள் குத்தின உடனே வலி ஏற்படுவதனாலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள், உடனே முள்ளை எடுத்து விடுகிறீர்கள்.
So you're saved from losing your foot.
ஆகவே உங்களுடைய காலை இழப்பதிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள்.
Or supposing a mosquito comes and bites you somewhere, you don't feel it.
கொசு உங்களை வந்து முதுகில் கடிக்கிறது, எங்கேயோ கடிக்கிறது, ஆனால் உங்களுக்கு உணர்வே இல்லை.
that mosquito has already bitten somebody with malaria or something.
அந்த கொசு ஏற்கனவே மலேரியா காய்ச்சல் உள்ள ஒரு ஆளை கடித்து விட்டு உங்களை வந்து பொழுது கடிக்கிறது.
And it's biting you somewhere, you don't feel it.
எங்கே ஒரு இடத்துல கொசு கடிக்கிறது உங்களுக்கு உணர்வே இல்லை.
And it's keeping on putting the malaria germs into your body.
அந்த கொசு கடித்து 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 மலேரியா கிருமிகள் எல்லாம் உங்களை சரீரத்தில் ஏற்றிக்கொண்டே இருக்கிறது.
You don't feel the pain.
உங்களுக்கு வலி தெரியவில்லை.
You'll get malaria.
உங்களுக்கு மலேரியா காய்ச்சல் வரும்.
You can die.
அதனாலே மரித்து விடலாம்.
So but when a mosquito bites you, you feel the pain, so you drive it off.
அவர் கொசு கடிக்க ஆரம்பிச்ச உடனே வலி உங்களுக்கு உணர்வு தெரிகிறது. அதை நீங்கள் உடனே அடித்து விடுகிறீர்கள், விரட்டி விடுகிறீர்கள்.
Pain is a very useful thing.
ஆகவே வலி என்பது மிகவும் பிரயோஜனமான உபயோகமான ஒன்று.
And you know, sometimes even people lift a weight.
சிலர் பாரத்தை தூக்குகிறார்கள், கனமான பொருளை தூக்குகிறார்கள்.
Feel a pain, they should stop.
அப்படி தூக்கும் பொழுது வலி ஏற்பட்டால் உடனே நிறுத்தி விட வேண்டும்.
Otherwise they'll have a problem with their spinal cord.
அந்த வலி ஏற்பட்ட உடனே இல்லை இல்லை நான் தூக்க தான் போகிறேன் என்று சொன்னால் பின்னால் தண்டு வடத்திலே உங்களுக்கு எலும்பிலே பிரச்சனை ஏற்படும்.
Pain is a indication something is wrong, stop.
ஆகவே வலி என்பது ஏதோ தவறு ஏற்படுகிறது, ஆகவே நிறுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு சமிக்ஞை.
People who have leprosy don't feel any pain.
தொழுநோய் வந்தவர்களுக்கு அந்த வலியே உணர்வே இருக்காது.
That's why they lose their fingers and noses and ears and feet and all that.
ஆகவே தான் அவருடைய கைகள் விரலை எல்லாம் பாத்தீர்களா, விரல்கள் அழிந்து போகிறது.
Whenever you see a person with leprosy like this,
ஆகவே எப்பொழுதெல்லாம் ஒரு தொழுநோயாளியை கைகள் எல்லாம் இப்படி இருக்கிறது, உருமாறி இருக்கிறதை பார்க்கும் பொழுது,
remember, thank God for pain.
வலிக்காக தேவனுக்கு நன்றி செலுத்து.
Now in the spirit, conscience gives us a pain.
அதே போல நம்முடைய ஆவியிலே மனசாட்சி நமக்கு ஒரு வலியை தருகிறது.
That means you did something wrong.
அதனுடைய பொருள் என்னவென்றால் நீ ஏதோ தவறு செய்து விட்டாய்.
Even a 3-year-old boy when he tells his mother a lie.
3 வயசு பையன் கூட அம்மாட்ட ஒரு பொய் சொல்றான்.
You can see in his face he's telling a lie.
அவன் முகத்திலே பார்த்தாலே தெரியும் அவன் பொய் சொல்கிறான் என்று.
But all of you, when you are grown up and you tell a lie, nobody can make out your.
ஆனால் நீங்கள் வளர்ந்த பிறகு பொய் சொன்னால் யாருமே கண்டுபிடிக்க முடியாது.
Because you can say it so nicely and
அப்படியே நம்புற மாதிரி சொல்லிடுவீங்க.
Convince your parents you are speaking the truth.
உண்மைதான் பேசுறது போல அப்பா அம்மாவையும் நம்ப வைத்து விடுவீர்கள்.
Because we become clever.
நீ புத்திசாலியா மாறிவிட்டாய்.
But a 3-year-old does not know how to cover up the lie.
ஆனால் 3 வயசு பையனுக்கு பொய் சொல்லிட்டு அதை எப்படி மறைப்பது என்பது தெரியாது.
Conscience is very sensitive.
ஏனென்றால் அவனுடைய மனசாட்சி மிகவும் உணர்வுள்ளதா இருக்கிறது.
How is it you can tell a lie now with a very clear face?
ஏன் இப்பொழுது நீ ஒரு பொய் சொல்கிறாய் ஆனாலும் தெளிந்த முகத்தோடு கூட சொல்கிறாய்?
Because as we grow up we kill our conscience.
நாம் வளர வளர நம்முடைய மனசாட்சியை கொன்று விடுகிறோம்.
It's a very bad thing.
அது மிகவும் மோசமான காரியம்.
We must keep our conscience very sensitive.
நம்முடைய மனசாட்சியை மிகவும் உணர்வுள்ளதாய் காத்துக்கொள்ள வேண்டும்.
As soon as you know something is wrong.
தவறு என்று தெரிந்த உடனே
your conscience tells you.
உன்னுடைய மனசாட்சி உனக்கு சொல்கிறது.
That was a lie.
அது ஒரு பொய்.
That statement you signed is false.
நீ இப்பொழுது கையெழுத்து போடுகிறாயே அது தவறு.
You gave a false birth certificate to get admission to your school or college.
உன் கல்லூரியிலோ அல்லது பள்ளியிலோ அட்மிஷன் கிடைப்பதற்காக தவறான பிறப்பு சான்றிதழை கொடுத்திருக்கிறாய்.
You told a lie to your parents.
பெற்றோரிடத்தில் ஒரு பொய் சொல்லிவிட்டாய்.
That's pain. That is pain.
அது ஒரு வலி.
You must set it right immediately like pulling a thorn out of your foot.
காலிலே முள் குத்தினால் உடனே எடுப்பது போல இந்த காரியத்தை உடனே நீ சரி செய்ய வேண்டும்.
That is how so many young people destroy themselves.
இப்படி தான் अनेक வாலிபர்கள் தங்களை அழித்துக் கொள்கிறார்கள்.
They do one wrong thing.
ஒரு தப்பு செய்றாங்க.
They don't set it right.
அதை சரி செய்வதில்லை.
The conscience becomes insensitive.
மனசாட்சி உணர்வற்றதாய் மாறி விடுகிறது.
Next time you can do something worse.
அடுத்த முறை இதை காட்டிலும் மோசமான ஒன்றை நீ செய்வாய்.
See these people who steal banks and all, they didn't start off with such big things.
பேங்க்ல கொள்ளை அடிக்கறாங்களே அவங்க ஏற்கனவே முதல் முறையாக கொள்ளை அடிக்கிறார்களா?
No, when they were small maybe they started with stealing one biscuit without mummy knowing about it.
சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஒரு பிஸ்கட்ட திருடி இருப்பாங்க.
That's not a big thing.
அது ஒரு பெரிய தப்பு இல்ல.
But they've gone down.
ஆனால் அது கீழே போகிறார்கள்.
Then they go down more.
இன்னும் கொஞ்சம் கீழே போகிறார்கள்.
இன்னும் கீழே. Finally they rob a bank.
கடைசியாக பேங்கே கொள்ளை எடுக்கிறார்கள்.
And they go to jail.
சிறைச்சாலைக்கு போகிறார்கள்.
But it all started with stealing some small thing at home and hiding it from the parents.
இதெல்லாம் வீட்டிலே சிறு பொருளை திருடி பெற்றோரிடத்தில் மறைத்து இப்படி தான் ஆரம்பித்தது.
So keep your conscience very sensitive.
ஆகவே உங்களுடைய மனசாட்சியை மிகவும் உணர்வுள்ளதாய் காத்துக்கொள்.
All of us, our conscience tells us about many things in our past life we have done wrong.
அவை நம்முடைய எல்லாருடைய மனசாட்சியும் கடந்த காலத்திலே பல தவறுகளை நீ செய்திருக்கிறாயே என்று நமக்கு சொல்லுகிறது.
So Christ died for all those sins.
அந்த எல்லா பாவங்களுக்காகவும் கிறிஸ்து மரித்தார்.
Now in that verse we read, you must be ready to give an answer to people who ask you. We read in 1 Peter 3.
1 பேதுரு 3 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம், உன்னதிலே கேட்கிறவர்களுக்கு நீ பதில் சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிரு.
So people ask you,
மக்கள் உங்களிடத்தில் கேட்டால்,
why do you say that Jesus is the only way of salvation?
இயேசு மட்டும்தான் இரட்சிப்புக்கு வழி என்று ஏன் நீங்கள் சொல்கிறீர்கள்?
You must know that.
அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும்.
You mustn't say, oh, my parents taught me that, so I believe it.
என்னுடைய அப்பா அம்மா அப்படி சொல்லி கொடுத்தாங்க, அதனால நான் நம்புறேன்னு சொல்ல கூடாது.
How do you know that 2 plus 2 is 4?
2 கூட்டல் 2 4ன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்?
You say, I don't know, but my parents told me it is 4, so it is 4.
எனக்கு தெரியாது, ஆனா எங்க அப்பா அம்மா சொன்னாங்க 2 கூட்டல் 2 4ன்னு.
That's not the way to show.
அப்படி நாம் சொல்லக்கூடாது.
You say, this is 1, this is 2, this is 3, this is 4. So here, 2 plus 2 is 4.
1, 2, இது ஒரு 2, 2 ஐயும் கூட்டினா 4 என்று சொல்ல வேண்டும்.
Don't say, my parents told me, so this is 4.
உங்க அப்பா அம்மா சொன்னதுனால தான் 4 ன்னு சொல்லக்கூடாது.
Supposing your parents told you it is 5.
உங்க அப்பா அம்மா 2 கூட்டல் 2 5 ன்னு சொல்லிருந்தா?
So, you must know the reason.
காரணத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும்.
Why do you say, Jesus Christ is the only way to God?
இயேசு கிறிஸ்து மட்டுமே தேவனிடத்திலே போவதற்கு வழி என்று ஏன் நீ சொல்லுகிறாய் என்பதன் காரணத்தை அறிந்திருக்கிறாயா?
Why does somebody have to die for our sins? Can't God just forgive me?
ஏன் யாரோ ஒருவர் மரிக்க வேண்டியிருக்கிறது? இயேசு தேவன் இயேசு கிறிஸ்து மரிக்காமலே நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாதா?
Is God less loving than my earthly father?
என்னுடைய பூமிக்குரிய தகப்பனை காட்டிலும் பிதாவானவர் அன்பிலே குறைவுள்ளவராக இருக்கிறாரா?
If I break a cup at home, my father won't punish me for that.
வீட்டிலே ஒரு டம்ளரை உடைத்து விட்டால் அதற்காக என்னுடைய அப்பா தண்டிக்க மாட்டார்.
Or if I lose 2 rupees in school, when my father is not going to give me severe punishment for that.
அல்லது பள்ளிக்கு போகும்போது 2 ரூபாயை நான் தொலைத்து விட்டேன், அதற்காக என்னுடைய அப்பா தண்டிக்க மாட்டார்.
I say, daddy, I'm sorry, I broke that cup or I lost that 2 rupees.
அப்பா, நான் 2 ரூபாயை தொலைச்சிட்டேன் அல்லது அந்த கப்பை உடைச்சிட்டேன் என்று சொல்லிவிட்டால்,
my father will say, forget it, it's okay.
அதை மறந்து விடு, அது பரவாயில்லை என்று சொல்வார்.
Isn't God more loving than that?
அவர்களை காட்டிலும் தேவன் அன்பானவரா இல்லையா?
That depends on how seriously you take sin.
அது எதை பொறுத்திருக்கிறது என்றால், பாவத்தை எவ்வளவு சீரியஸாக எடுத்துக் கொள்கிறாய் என்பதை பொறுத்திருக்கிறது.
Committing a sin is like breaking a cup or losing 2 rupees. So we were talking about the forgiveness of our past sins.
அவே நம்முடைய கடந்த கால வாழ்க்கையின் பாவங்களின் மன்னிப்பை குறித்து நாம் பேசிக்கொண்டிருந்தோம்.
So if sin is only like breaking a cup or losing 2 rupees, then it's not serious.
பாவம் என்பது ஏதோ ஒரு கப்பை உடைத்து விட்டேன் அல்லது 2 ரூபாய் தொலைத்து விட்டேன் என்று சொன்னால் அது அவ்வளவு சீரியஸான காரியம் அல்ல.
God will forgive you just if you say, I'm sorry.
ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் என்று சொன்னாலே போதும், தேவன் அதை மன்னித்து விடுவார்.
But supposing a young man is killed 10 people.
ஒரு வாலிபன் 10 பேரை கொன்று விட்டான் என்று எண்ணிக்கொள்ளுங்கள்.
And he stands in the court.
அவன் வழக்கு மன்றத்தில் நிற்கிறான்.
And his father is the judge.
அவனுடைய அப்பா தான் அங்கே நீதிபதி.
And he says, "Oh daddy, I'm sorry. I killed 10 people."
அப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நான் 10 பேரை கொன்னுட்டேன் என்று அந்த மகன் சொல்கிறான்.
And daddy says, "Oh, that's okay, my son. Go home."
அப்பா சொல்றாரு, அது பரவாயில்லை மகனே, நீ போப்பா.
It's like, you know, you lost 2 rupees, go home.
2 ரூபாய் தொலைத்து விட்டாய், அது போல இதுவும் ஒரு தப்பு தான், நீ மன்னித்து விட்டேன் போ
என்று சொல்கிறார்.
அவர் அப்படி செய்ய முடியாது.
First of all, he will lose his job as the judge.
அப்படி சொன்னால் அவர் நீதிபதி என்ற வேலையை விட்டுவிட்டு அவரை நீக்கி விடுவார் வேலையிலிருந்து.
And they'll put another judge and hang his son.
வேறொரு நீதிபதியை போட்டு இந்த மகனை, இவருடைய மகனை தூக்கிடுவார்.
Killing somebody is more serious than losing 2 rupees.
என்றால் 2 ரூபாயை தொலைப்பதை காட்டிலும் ஒரு ஆளை கொல்லுவது என்பது மிகவும் கொடிய பாவம்.
Killing 10 people, that's very serious.
அது 10 பேரை கொலை செய்வது என்பது மிகவும் கொடிய பாவம்.
And when we see how holy God is,
தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பதை பார்க்கும் பொழுது,
we see that one sin, even telling a lie,
ஒரு பாவம் பொய் சொல்வது என்பது
in God's eyes,
தேவனுடைய கண்களிலே
like killing 10 people,
10 பேரை கொலை செய்வது போல,
very serious,
மிகவும் சீரியஸான பாவம்.
We don't understand that because we don't understand how holy God is.
தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவராய் இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளாதபடினாலே இந்த பாவமும் எவ்வளவு சீரியஸானது என்பதை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறோம்.
you commit some small sin and you say God I'm sorry
சின்ன பாவத்தை செஞ்சிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிரும்னு சொல்றோம்
it's like you killed 100 people and you're saying you're sorry
அது எதற்கு ஒப்பா இருக்கிறதுன்றால் நீ 100 பேரை கொலை செய்து விட்டு ஆண்டவரே மன்னிச்சிரும்னு சொல்றது போல
God let you go can God let you go
அவர் ஆண்டவங்களை விட்டு விடுவாரா
no
இல்லை
he says you have to be punished
இல்லை நீ தண்டிக்கப்பட வேண்டும்
you have to be hanged
நீ தூக்கிலிடப்பட வேண்டும்
then you lose your life
அப்படியானால் நீ செத்து போயிடுவாய்
now let me ask you a question
இப்போ நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன்
supposing you are going to be hanged
நீ தூக்கிலிடப்பட போகிறாய்
and your mother comes and says no 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 don't hang him let me be hanged
உன் அம்மா வந்து என் மகனை கொலை தூக்கிலிட வேண்டாம் என்ன தூக்கிலிட்டுங்க அவனுக்கு பதிலா என்று அம்மா கேட்கிறார்கள்
can the judge say okay let him go we'll hang the mother
அந்த நீதிபதி உடனே சரி நீ போய் விடு அம்மாவை தூக்கிலிடலாம் என்று சொல்வாரா
no judge can say that
எந்த நீதிபதியும் அப்படி சொல்லவே முடியாது
you cannot punish somebody else for this person's crime
இவனுடைய குற்றத்திற்காக இன்னொரு நபரை தண்டிக்கவே முடியாது
so if Jesus Christ was just a man or an angel and God punished him for my sin that will be a big crime
அவர் இயேசு கிறிஸ்து ஒரு தூதனாகவோ ஒரு மனிதனாகவோ இருந்திருந்தால் என்னுடைய தவறுக்காக இயேசு கிறிஸ்துவை தண்டிப்பது என்பதே ஒரு குற்றம்
you know there's a group called the Jehovah's Witnesses who say that Jesus was created by God
யெகோவா சாட்சிக்காரர்கள் என்ற ஒரு குழு இருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இயேசு தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டி என்று சொல்கிறார்கள்
so if God punished some creation of his for my sin that is the biggest injustice
என்னுடைய பாவத்துக்காக வேறு ஏதோ ஒரு சிருஷ்டியை தேவன் தண்டித்தால் அது மிகப்பெரிய அநீதி
no he cannot do that
அவர் அப்படி செய்ய முடியாது
the only person who can take my punishment is god himself
என்னுடைய தண்டனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே நபர் இருப்பாரேயானால் அவர் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும்
because he is the judge of the universe
என்றால் அவர்தான் அந்த அண்ட சராசரத்துக்கும் நீதிபதி
so he can say
அவர் சொல்றார்
i will take your punishment
நான் உன்னுடைய தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன்
If there was only one person in the Godhead, then how could he do that?
தேவத்துவத்திலே ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவர் எப்படி அதை செய்ய முடியும்
But there are three persons in the Godhead.
ஆனால் தேவத்துவத்திலே மூன்று நபர்கள் இருக்கிறார்கள்
Father, Son, and Holy Spirit.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்
We can't understand that.
நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும்
Because we are human beings.
நாம் மனுஷர்களாக இருக்கிறபடினாலே நம்மால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை
Tell me, all you clever people.
புத்திசாலிகளா சொல்லுங்க பாப்போம்
can three ones be one
மூன்று ஒன்றில் இருந்தா அது ஒன்றாக முடியுமா
yes or no
ஆமாவா இல்லையா
you don't know
தெரியலையா மூணு சேர்ந்து ஒண்ணா
okay one
ஒன்று
multiplied by one
ஒன்று பெருக்கல் ஒன்று
is how much
எவ்வளவு
and again multiplied by one
மீண்டுமாய் ஒன்றோட பெருக்கு
one
ஒன்றுதான்
you are all clever people
நீங்கலாம் புத்திசாலிகள்
now you understood that
இத விளங்கிட்டீங்களா
now go home and try to explain that to a dog
வீட்டுக்கு போய் உங்க வீட்ல இருக்கக்கூடிய நாய்க்குட்டிக்கு அல்லது நாய்க்கோ இத விளக்கி சொல்லுங்க
explain to that dog see this is one bone
இது ஒரு எலும்பு
another bone
இது இன்னொரு எலும்பு
another bone
இன்னொரு எலும்பு
now you multiply 1 by 1 by 1 you get one
இந்த ஒன்று வகுத்தல் ஒன்று வகுத்தல் ஒன்று ஒன்று தான் சொல்லுங்க
dog says no i want all three
நாய் சொல்ல எனக்கு மூணு தான் வேணும் மூணு எலும்பு வேணும் என்று சொல்லும்
the dog cannot understand it
நாய்க்கு அது புரியாது
because it's a dog
என்னடா அது ஒரு நாய்
how is it you understand it
எப்படி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்
because you are a human being
நீங்கள் ஒரு மனுஷன்
in the same way
அதே போல
dog is here man is here god is so high
நாய் இந்த நிலையில இருக்கிறது மனிதன் இந்த நிலையில இருக்கிறான் தேவன் உயர்ந்த நிலையில இருக்கிறார்
a dog cannot understand a man
ஒரு நாய்க்கு மனிதனை புரிந்து கொள்ள முடியாது
man cannot understand god
மனிதனும் தேவனை புரிந்து கொள்ள முடியாது
god is three persons
தேவன் மூன்று நபராக இருக்கிறார்
one god
ஒரே தேவன்
i can't understand
என்னால விளங்கிக் கொள்ள
முடியல but i believe it
ஆனால் நம்புகிறேன் நம்புகிறேன்
if god was something i could understand that could not be the real god
நான் முழுமையாய் விளங்கிக் கொள்ளக்கூடிய நபராக தேவன் இருப்பார் என்று சொன்னால் அவர் உண்மையான தெய்வம் அல்ல
because if a dog can understand a man fully then that's not a real man
ஒரு நாய் மனிதனை முழுமையாய் நான் விளங்கி விட்டேன் என்று சொன்னால் அவன் மனிதன் அல்ல
there are many things about god we don't know
अनेक காரியங்கள் தேவனை பற்றி இருக்கிறது நாம் அதை விளங்கிக் கொள்ள முடியாது
there are many things about us dogs can't understand
நம்மை பற்றி अनेक காரியங்களை நாய் விளங்கிக் கொள்ளாது
for the dogs for example they think why do these human beings wear clothes we don't wear any clothes
நாய்கள் எல்லாம் என்ன பேசிக்கொள்ளும் நாமெல்லாம் டிரஸ் போடுவதில்லை ஆனால் இந்த மனுஷன் எல்லாம் ஏன் டிரஸ் போடுறாங்க
Why do these human beings go to school? I don't send my children to school, the dog say.
நாய் சொல்லும் என்னுடைய குட்டிகளை எல்லாம் நான் பள்ளிக்கு அனுப்புவதில்லை ஆனால் இந்த மனுஷர்கள் ஏன் தங்கள் பிள்ளைகளை எல்லாம் பள்ளிக்கு அனுப்புகிறார்கள்?
Why do these human beings have money and all that? We don't use any money as dogs.
நாய்கள் சொல்றது நாங்கள் எல்லாம் பணத்தை எல்லாம் பயன்படுத்துவதில்லை ஏன் இந்த மக்கள் பணத்தை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள்?
There are 10,000 things that men do which dogs cannot understand.
மனிதன் செய்யக்கூடிய 10,000 காரியங்கள் உண்டு அதை நாய் ஒரு காலம் விளங்கிக் கொள்ளவே முடியாது.
But can a dog understand that you love that dog?
ஆனால் நீ அந்த நாயை நேசிக்கிறாய் என்பதை நாய் விளங்கிக் கொள்ளுமா?
Yes or no?
ஆமா இல்லையா? ஆம்.
So there can be 10,000 things about God that we cannot understand.
அவர் தேவனை குறித்து 10,000 காரியங்கள் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது.
But we can know that he loves us.
ஆனால் அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
So God came down, the Son of God came down and became a man.
ஆகவே தேவ குமாரன் மனிதனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார்.
And took our punishment.
நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார்.
So that we can be forgiven.
நாம் மன்னிக்கப்பட முடியாக.
That is our past tense.
இது கடந்த காலத்தை குறித்தது காரியம்.
All our past is finished.
நம்முடைய கடந்த காலம் எல்லாம் முடிந்து விட்டது.
Now I want to show you a verse in Hebrews chapter 8.
எபிரேயர் 8 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
Hebrews chapter 8.
எபிரேயர் 8 அதிகாரம்
and verse 12.
12வது வசனம்.
Hebrews 8:12.
எபிரேயர் 8:12.
I will be merciful to their iniquities, I will remember their sins no more.
எபிரேயர் 8 அதிகாரம் 12வது வசனம். அவருடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து நான் அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல்
இருப்பேன்.
உன்னுடைய பாவத்தை தேவனிடத்தில் நீ அறிக்கை செய்திருக்கிறாயா?
He says here, I will not remember your sins anymore.
உன்னுடைய பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
You must remember this verse.
முதலாவது இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்.
Hebrews 8:12.
எபிரேயர் 8:12.
He will not remember what you have confessed to God.
நீ தேவனிடத்திலே என்ன அறிக்கை செய்தாயோ அவர் இனிமேல் அதை நினைப்பதே இல்லை.
1 John 1:9. That was to wake you all up.
தூங்குறவங்களெல்லாம் எழுப்பிடும்படியாக தான் இந்த சத்தம்.
Did you hear it?
சத்தம் கேட்டுச்சா?
Okay, now listen.
இப்பொழுது கவனியுங்கள்.
If we confess our sins,
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமானால்,
God is faithful to forgive us all our sins.
நம்முடைய சகல பாவங்களையும் மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்.
How many times do you have to confess your sins?
உடைய பாவத்தை எத்தனை முறை அறிக்கை செய்ய வேண்டும்?
10 times.
10 முறை அறிக்கை செய்ய வேண்டுமா?
100 times.
100 முறையா?
Is God little deaf that you have to keep on? You know, to deaf people sometimes you have to say things 10 times.
காது கேட்காதவர்களுக்கு நீங்க 10 தடவை சொன்னாதான் உங்களுக்கு கொஞ்சம் கேட்கும்.
You tell him something.
ஏதாவது ஒன்ன சொல்றீங்க.
What is that?
என்னப்பா சொன்னேன் எனக்கு கேட்பாரு.
Say it again.
திரும்பிமா சொல்றியா?
What is that?
அது என்ன?
Is God like that?
ஆண்டவர் அப்படி இருக்கிறாரா?
What do you think?
என்ன சொல்றீங்க? என்ன நினைக்கிறீங்க?
How many times you have to confess your sin to God?
உங்களுடைய பாவத்தை தேவனிடத்தில் எத்தனை முறை அறிக்கை செய்ய வேண்டும்?
5 times.
ஐந்து முறையா? ஒரு முறை.
Because he can hear.
அவரால் கேட்க முடியும்.
Even when you say it in your thoughts without opening your mouth.
வாயே திறக்காமல் எண்ணங்களிலேயே நீ சொல்லுகிறாய். ஆண்டவரே மன்னித்துடும் என்று எண்ணங்களிலே. அதையும் அவர் கேட்க முடியும்.
Most of the times I have confessed my sin only in my thoughts, not even words.
பல சமயங்களிலே என்னுடைய பாவத்தை என்னுடைய எண்ணங்களிலே தான் அறிக்கை செய்திருக்கிறேன். வாயை திறந்து அறிக்கை செய்யாமல்.
The devil can't hear my thoughts, but God can hear my thoughts.
பிசாசால் என்னுடைய எண்ணங்களை அறிந்து கொள்ள முடியாது, ஆனால் தேவன் என்னுடைய எண்ணங்களை கேட்க முடியும்.
So as soon as you confess your sin and say, Lord, I'm sorry, I want to turn away from that, it's forgiven.
ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள், நான் இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறேன் என்று சொன்ன உடனே அவர் மன்னித்து விட்டார்.
Then why do we confess again and again?
அப்படினா ஏன் திரும்ப திரும்ப அறிக்கை செய்துட்டே இருக்கணும்?
Because we don't believe what God said.
தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்காதபடினாலே.
Supposing my 5-year-old son comes to me one day.
என்னுடைய 5 வயது மகன் ஒரு நாள் என்கிட்ட வருகிறான்.
Daddy, I accidentally broke that little machine of yours.
அப்பா நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா அந்த மெஷின், அதை நான் தற்செயலா உடைச்சிட்டேன்ப்பா.
I say it's all right son, you are more precious to me than that machine.
பரவாயில்ல மகனே, அந்த மெஷினை காட்டிலும் நீதான் எனக்கு விலையேறப்பெற்றவன் என்று சொல்கிறேன்.
That is not so expensive, I can buy another one.
அந்த இயந்திரம் அவ்வளவு விலையேறப்பெற்றதல்ல, அதை நான் திரும்ப வேற ஒன்று வாங்கிடலாம்.
It's okay, I'm forgiven.
சரி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்.
Then the next day,
அடுத்த நாள்
he comes to me.
என் மகன் என்று வருகிறார்.
Daddy, you remember I broke this machine yesterday.
அப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நேத்து அந்த இயந்திரத்தை உடைச்சிட்டேன்.
Please forgive me.
என்னைய மன்னிச்சிருங்க அப்பா.
I told you yesterday it's forgiven.
நேத்தே நான் சொன்னேனே நான் மன்னிச்சிட்டேன்.
And after one year he comes to me.
ஒரு வருஷம் கழிச்சு என்கிட்ட வருகிறான்.
Daddy, you remember last year I broke that machine.
அப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த மிஷினை உடைச்சிட்டேனே.
I told you it's forgiven.
மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டேனேப்பா.
After 5 years he comes again.
அஞ்சு வருஷம் கழித்து என்ன வருகிறான்.
Daddy, you remember 5 years ago?
அப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி?
I say, what is wrong, son? You don't believe what I say?
நான் சொன்னதை நீ நம்ப மாட்டேங்கறியே. என்னப்பா உனக்கு பிரச்சனை ஆச்சு?
That is how we confess our sin to God again.
இப்படி தான் நாம் நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் மீண்டும் மீண்டும் அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறோம்.
It proves you don't believe God.
தேவனை நீ விசுவாசிக்கவில்லை நம்பவில்லை என்பதுதான் இது நிரூபிக்கிறது.
That is an insult to God.
அது தேவனுக்கு இழைக்கப்படக்கூடிய
ஒரு forgive you I don't remember it finished.
நான் உன்னை மன்னித்து விட்டேன் இனி நினையாமல் இருப்பேன் என்று சொன்னால் அதோடு முடிந்து விட்டது.
That takes care of our past.
அது நம்முடைய கடந்த காலத்தை பொறுப்படுத்திக் கொள்கிறது.
Present tense.
இப்பொழுது நிகழ்காலம்.
We are still sinning now.
இப்பொழுது நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம்.
Maybe you get angry sometimes.
சில சமயத்திலே கோபப்படுகிறாய்.
Some other sin.
வேறொரு பாவம்.
You must not only pray that Jesus will forgive you.
இயேசு உன்னை மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிப்பது மட்டும் போதாது.
You must ask Jesus to save you from that bad habit.
அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து என்னை ரட்சியும் என்னை விடுதலையாக்கும் என்று நீ ஜெபிக்க வேண்டும்.
Lord, you save me from punishment.
ஆண்டவரே என்னை தண்டனையிலிருந்து நீர் விடுதலையாக்கி விட்டீர்.
Now save me from the power of sin.
இப்பொழுது இந்த பாவத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது அதிலிருந்து என்னை ரட்சியும்.
To be saved from the power of sin is different from being saved from the punishment for sin.
பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கும் பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கும் வித்தியாசம் உண்டு.
So it's easy for God for you to say Lord I'm sorry please save me from the punishment.
ஆண்டவரே என்னை தண்டனையிலிருந்து என்னை ரட்சியும் ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் என்று சொல்வது எளிது.
The same God who saved you from the punishment of sin can save you from the power of sin.
பாவத்தின் தண்டனையிலிருந்து உன்னை விடுதலையாக்கின அதே ஆண்டவர் இப்பொழுது பாவத்தின் வல்லமையிலிருந்து உன்னை விடுதலையாக்க முடியும்.
Lord save me from these dirty thoughts that are coming into my mind.
ஆண்டவரே என்னுடைய மனதில் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய அந்த அசுத்த சிந்தனையிலிருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே.
All young people get dirty sexual thoughts into their mind.
Ella valiba thambi maaralukkum thangai maaralukkum asuthamana paaliyal sambandhamana ennangal vandu
kondirukku. Everybody.
Ellarkum.
Especially men.
Kurippaga aangalukku.
So you're not somebody so bad.
Ave nee mattum edho mosamaanu endra alla ella
valiyukku varugiradhu. Everybody faces it.
Ellarume adai sandhikkirargal.
You must fight it.
Anal nee adai porada vendum.
Fight it.
Porada vendum.
You know in our body there is a thing called the immune system is always fighting disease.
நம்முடைய சரீரத்திலே நோய் எதிர்ப்பு சக்தி என்று ஒன்று இருக்கிறது. அது எப்பொழுதே வியாதி வந்தால் அதை எதிர்த்து போராடிக் கொண்டே இருக்கிறது.
We don't realize it but 24 hours it is fighting disease.
நாம் அதை உணருவதில்லை. 24 மணி நேரமும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்முடைய சரீரத்திலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறது.
That's why we are healthy.
ஆகவே தான் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம்.
Otherwise all of us would have been sick.
இல்லாவிட்டால் நாம் எல்லாரும் வியாதியாக தான் இருப்போம்.
Like that God wants to save us from sin also.
இதே போல தேவன் நம்மை பாவத்திலிருந்தும் விடுவிக்க விரும்புகிறார்.
But you must pray for it.
ஆனால் நீ அதற்காக ஜெபிக்க வேண்டும்.
Lord,
ஆண்டவரே,
I'm getting angry so quickly with my parents.
என்னுடைய பெற்றோருடைய சீக்கிரமா நான் கோபப்பட்டு விடுகிறேன்.
And I fight in the school or college.
கல்லூரியிலோ பள்ளியிலோ சண்டை போடுறேன் ஆண்டவரே.
Oh God, that's a bad testimony.
அது கெட்ட சாட்சி ஆண்டவரே.
I sometimes tell lies when I am in a difficult situation.
கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளும் பொழுது பொய் சொல்லிவிடுகிறேன்.
Save me from that.
அதிலிருந்து என்னை விடுதலையாக்கும்.
Save me from these dirty thoughts.
அசுத்த சிந்தையிலிருந்து என்னை விடுதலையாக்கும்.
Save me from the temptation to look for bad things on a computer.
கம்ப்யூட்டரிலே போய் கெட்ட ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதிலிருந்து என்னை விடுதலையாக்கும்.
To look at bad pictures.
அல்லது கெட்ட படங்களை பார்ப்பதிலிருந்து என்னை விடுதலையாக்கும்.
You are not strong enough to overcome it. You must cry out to Jesus, ask him to save you.
இவைகளெல்லாம் மேற்கொள்வதற்கு உனக்கு போதுமான வலிமை இல்லை. நீ ஆண்டவரை பார்த்து கதற வேண்டும். ஆண்டவரே விடுதலையாக்குங்க.
Say Lord save me, save me.
ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை ரட்சியும்.
And there's a verse in Matthew 5 which says
மத்தேயு 5 ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு, அது இப்படி சொல்கிறது.
Remember this verse.
இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்.
Matthew 5 and verse 6. Blessed are those who hunger and thirst for righteousness, they will be satisfied.
நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், மத்தேயு 5 அதிகாரம் 6 வசனம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
That means you are longing for a holy life.
பரிசுத்த வாழ்க்கைக்காக நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய்.
Like if you have not eaten for 3-4 days,
3-4 days நீ சாப்பிடவில்லை என்றால்
you not drunk any water for 3-4 days
3-4 நாட்களாக தண்ணீரை குடிக்கவில்லை
you will be so thirsty
உனக்கு எவ்வளவு தாகம் இருக்கும்
so hungry
எவ்வளவு பசி இருக்கும்
you will long to go and eat some
எப்படியாவது போய் சாப்பிடலாமா என்று ஒரு ஏக்கம்
water
கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமே
if you are longing to get rid of dirty thoughts like that
இது போல என்னுடைய கெட்ட சிந்தனைகளை நான் விடுதலை ஆக வேண்டுமே என்று ஒரு ஏக்கம் ஒரு விருப்பம் உனக்கு இருக்குமானால்
I want a pure mind
ஆண்டவரே எனக்கு சுத்தமான சிந்தையை தாரும்
I want it to be cleaned out
ஆண்டவரே முற்றிலுமாய் நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும்
don't you like your room in your house to be clean
உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ரூம் அறை சுத்தமாக இருக்க வேண்டும் என்று உனக்கு விருப்பம் இல்லையா
floor is all filled with dirt and muck and rubbish
அந்த தரையிலே பார்த்தால் அழுக்கும் குப்பையும் எல்லாம் கூளமா இருக்கிறது
would you like to live in that type of room
அப்படிப்பட்ட அறையிலே நீ வாழ விரும்புகிறாயா
all the garbage is dumped in your room
எல்லா குப்பையும் அந்த ரூம்ல தான் கொட்டப்பட்டிருக்கிறது
no you want to clean out the room
இல்ல இல்ல நீ அந்த அறையை சுத்தம் பண்ண விரும்புகிறாய்
your mind may be like a garbage bin full of rubbish
உன்னுடைய மனதும் ஒரு குப்பை தொட்டியை போல இருக்கலாம் அழுக்கு கந்தைகளால் கூளங்களால் நிறைந்திருக்கிறது
pray god please deliver me from this
ஆண்டவரே இதிலிருந்து என்னை விடுதலையாக்கும்படி நீ ஜெபிக்க வேண்டும்
and he will save you from the power of sin
இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து உன்னை அவர் ரட்சிப்பார்
you know the power of sin is like the power of gravity
பாவத்தின் வல்லமை என்பது புவி ஈர்ப்பு விசையை போல இருக்கிறது
see this book
இந்த புத்தகத்தை பாருங்கள்
how gravity is pulling it down
புவி ஈர்ப்பு சக்தி எப்படி இதை இழுக்கிறது பாருங்கள்
I leave it, it just falls
அதை விட்டால் கீழே விழுந்து விடுகிறது
this is gravity pulling it down
புவி ஈர்ப்பு சக்தி அதை இழுத்து கொண்டே இருக்கிறது
I don't have to throw it
நான் அதை கீழே தூக்கி எறிய தேவையில்லை
leave it and it falls
இங்கேயே அதை விட்டு விட்டால் அது கீழே விழுந்து விடுகிறது
sin is like that always pulling you down down down
பாவம் எப்பொழுதும் உன்னை அப்படி தான் கீழே நோக்கி இழுத்து கொண்டே இருக்கிறது
but see now it's not falling
இதை இப்படி நான் தாங்கிக் கொண்டிருக்கும்போது இப்பொழுதும் விழுவதில்லை
why
ஏன்
because another power in my body is holding it up against the law of gravity
இந்த புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக என்னுடைய சரீரத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு சக்தி அதை தாங்குகிறது
this book cannot save itself from the power of gravity
இந்த புத்தகம் தானாக புவி ஈர்ப்பு விசையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது
and you cannot save yourself
நீயும் உன்னையே பாதுகாத்துக் கொள்ள முடியாது பாவத்தின் வல்லமையிலிருந்து
say lord jesus hold me
ஆண்டவராகிய இயேசுவே என்னை தாங்கும்
when I am tempted and sin is pulling me down hold me up
நான் சோதிக்கப்படும் பொழுது பாவம் என்னை கீழே நோக்கி இழுக்கும் பொழுது ஆண்டவரே என்னை தாங்கும்
give me the power of your spirit to overcome gravity
ஆண்டவரே புவி ஈர்ப்பு விசையை மேற்கொள்வதற்கு உம்முடைய வல்லமையின் ஆவியை தாரும்
god will give it to you
ஆண்டவர் உனக்கு தருவார்
see how he's given it to the birds
பறவைகளுக்கு பாருங்கள் அதுக்கு எப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்
gravity is pulling the birds down all the time
எல்லா நேரங்களிலும் பறவைகளை புவி ஈர்ப்பு விசை இழுத்து கொண்டே இருக்கிறது
but god has given the birds the power to overcome gravity
ஆனால் அந்த புவி ஈர்ப்பு விசையை மேற்கொள்வதற்காக தேவன் அந்த பறவைகளுக்கு அவர் வல்லமையை கொடுத்திருக்கிறார்
every time you look at a bird
ஒவ்வொரு முறையும் நீ ஒரு பறவையை பார்க்கும் பொழுது
god like you gave power to that bird to overcome gravity give me power to overcome sin
ஆண்டவரே அந்த பறவைகளுக்கு புவி ஈர்ப்பு விசை மேற்கொள்ள முடியாத வல்லமை கொடுத்தது போல பாவத்தின் வல்லமையிலிருந்து மேற்கொள்வதற்கு எனக்கு வல்லமை தாரும் என்று கேளுங்கள்
can you walk on water
தண்ணீரில் நடக்க முடியுமா
yes or no
முடியுமா முடியாதா
you can't walk on water
நாம் தண்ணீரில் நடக்க முடியாது
because gravity will pull you down
ஏனென்றால் புவி ஈர்ப்பு விசை தண்ணீருக்குள்ளாக உங்களை இழுக்கும்
how did peter walk on the water
ஆனால் பேதுரு எப்படி தண்ணீர் மேல் நடந்தார்
because jesus gave him power
yesu avanukku vallamai kodutar
and that miracle is also a parable
and the arpudame oru oomai dhaan
i can give you power to overcome gravity
puvi irpu sei merkoluvadharku naan unakku vallamai tharugiren
so when you read the story of peter walking on the water
pedru kadalme nadakkakudiya andha kadhai neengal vaasikkum bolu
jesus walked on the water
yesu thannirume nadandar
that's not a great miracle
அது ஒரு பெரிய அற்புதம் அல்ல
பட் பீட்டர் வாக்கிங் ஆன் தி வாட்டர் தட்ஸ் a great
ஆனால் பேதுரு தண்ணீரிலே நடப்பது என்பது ஒரு பெரிய அற்புதம்
if I ask you could jesus overcome sin
இயேசு பாவத்தை மேற்கொள்ள முடியுமா என்று கேட்டால்
yes
ஆம் முடியும்
he says to you if you look at me you can also overcome sin
நீ என்னை பார்த்தால் நீயும் பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்று சொல்கிறார்
we read that when peter looked at something else then he sang
ஆனால் பேது வேறு இடத்தை பார்க்க ஆரம்பித்த பொழுது முழுக ஆரம்பித்தார்
so when do you sink into sin
எப்பொழுது நீ பாவத்திலே முழுகிறாய்
when you turn your eyes away from jesus to something else
yesuvil paathirukkakoodiya kangalai nee vilakki veru ondrai paarkkum bodhu nee mulugu aarambikkirai
some of you don't know that story you must read it in matthew chapter 14
inda kadhai ariyadavar matthew 14th adhigarathil inda kadhai neengal vaasithu paarunga
how jesus walked on the water
yesu eppadi thannirume nadandar
and he told peter to walk on the water
pedrum thannirile nadakkumudiyai avar sonnar
I'm not going to read it now
ippozhudhu naan adhai vaasikkapovadhu
you read that
நீங்கள் அதை வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. மத்தேயு 14 அதிகாரம் 22-33 வரை. மத்தேயு 14 அதிகாரம் 22-33 வரை.
Read that.
இதை வாசியுங்க.
And learn one thing.
ஒரு காரியத்தை கற்றுக்கொள்.
Like Jesus overcame sin, Peter can overcome sin.
இயேசு பாவத்தை மேற்கொண்டது போல பேதுரும் பாவத்தை மேற்கொண்டார்.
And you can also overcome sin.
நீயும் பாவத்தை மேற்கொள்ள முடியும்.
But you have to look at him.
ஆனால் அவரை நீ பார்க்க வேண்டும்.
You look at people and you look at temptation, you fall.
நீ ஜனங்களையும் சுற்றுமுற்றும் பார்த்தால் நீ முழுகி விடுவாய்.
So the winds and the waves are like temptation.
ஆகவே அலைகளும் காற்றுகளும் அலைகளும் அடித்துக் கொண்டிருக்கிறது.
Say look at Jesus.
ஆனால் இயேசுவை நோக்கி பார்.
Say Lord,
ஆண்டவரே,
I give my whole life to you.
என்னுடைய முழு வாழ்க்கை உமக்கு தருகிறேன்.
I want to overcome sin.
நான் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும்.
Then future tense.
எதிர்காலம்.
I told you past, present, future.
நான் ஏற்கனவே சொன்னேன், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்.
Salvation in the past is from the punishment for our sin.
கடந்த காலத்திலிருந்து ரட்சிப்பு என்று சொன்னால் நம்முடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து வரக்கூடிய ரட்சிப்பு.
When we confess it.
நாம் அதை அறிக்கை செய்கிறோம்.
Once.
ஒருமுறை.
The Lord says I won't remember your sin anymore.
இனிமேல் உன்னுடைய பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்று ஆண்டவர்
சொல்கிறார். The power of sin now as we cry out to God for the power of his Holy Spirit, he helps us.
பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பண்ண வேண்டுமானால் நாம் தேவனை நோக்கி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும்போது உதவி செய்கிறார்.
Future.
எதிர்காலம்.
Is from the very presence of sin.
இந்த பாவத்தின் சூழலிலிருந்தே நம்மை மீட்கிறார்.
That's when Jesus comes again.
அது இயேசு மீண்டுமாய் வரும்பொழுது.
Then we will not even be tempted after that.
அதற்கு பிறகு நாம் சோதிக்கப்படவே மாட்டோம்.
Now we are tempted.
இப்பொழுது நாம் சோதிக்கப்படுகிறோம்.
But in that day in the future.
ஆனால் அந்த நாளிலே
we will not even be tempted.
நாம் சோதிக்கப்படக்கூட மாட்டோம்.
Sin will not be there.
அங்கே பாவமே இருக்காது.
Eternity in heaven there'll be no sin.
நித்தியத்திலே பாவமே இருக்காது.
So that's the salvation from the punishment of sin.
ஆகவே இதுதான் பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிப்பு.
Salvation today in the present tense from the power of sin.
இன்றைக்குள்ள ரட்சிப்பு நிகழ்காலம் என்பது பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிப்பு.
Salvation in the future from the today from the power of sin and in future from the presence of sin.
இன்றைக்கு பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிப்பு, எதிர்காலத்திலே பாவத்தின் சூழலிலிருந்து ரட்சிப்பு.
So remember salvation has got three tenses.
ஆகவே ரட்சிப்புக்கு மூன்று காலங்கள் உண்டு என்று நினைவில் வைத்துக் கொள்.
And this is why we say that Jesus Christ is the only way of salvation.
ஆகவே தான் இயேசு மட்டுமே இரட்சிப்புக்கு வழி என்று நாம் சொல்கிறோம்.
Some people Christians say you Christians are so narrow minded, you say only Jesus Christ is the only way.
சிலர் கிறிஸ்தவர்களை பார்த்து என்ன நீங்கள் இப்படி குறுகிய மனப்பான்மையுள்ளவர்களா இருக்கிறீர்கள், இயேசு மட்டும்தான் வழி என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள்.
What I tell them is
நான் அவர்களுக்கு என்ன சொல்கிறேன்,
truth is narrow minded.
சத்தியம் குறுகிய மனப்பான்மை உள்ளது.
2+2=4.
2 + 2=4 தான்.
Not 3.9.
3.9 உம் கிடையாது.
Not 4.1.
4.1 உம் கிடையாது.
Supposing people say, let's be broad-minded.
நாம் கொஞ்சம் பரந்த மனப்பான்மையாக இருப்போம் என்று மக்கள் சொன்னால்.
Let us also say 2+2=5.
ஆகவே நாம் 2+2=5 என்று சொல்லுவோம்.
I say no.
இல்லை.
Not even 4.1.
4.1 கூட இல்லை.
2+2=4.
சத்தியம் என்பது 4 தான்.
In your chemistry laboratory.
உங்களுடைய வேதியியல் சோதனை சாலையிலே.
Everything is very exact. You can't say it doesn't matter if it is like this or not.
ஒவ்வொன்றும் நுணுக்கமானது, அது இப்படியும் இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று சொல்ல முடியாது.
You mix two chemicals, you get another thing. You can't.
இரண்டு வேதிப் பொருட்களை சேர்க்கும் பொழுது புது ஒரு வேதிப் பொருள் உருவாகிறது.
Truth is very exact.
ஆகவே சத்தியம் என்பது அது நுணுக்கமானது.
So we believe religious truth is also exact.
ஆகவே நம்முடைய மதத்தில் இருக்கக்கூடிய சத்தியமும் அப்படிதான் நுணுக்கமானது.
Christ is the only way.
கிறிஸ்து ஒருவரே வழி.
Then I want to say one more thing before I finish.
நான் முடிப்பதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
I used to ask Jesus to come into my heart many times because I was not sure whether he came.
இயேசு என் உள்ளத்திலே வந்து விட்டாரா இல்லையா என்று எனக்கு நிச்சயமில்லாதபடியாலே பல முறை இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் 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 என்று ஜெபித்திருக்கிறேன்.
I think I must have asked him 100-500 times, I don't know.
நான் 500 முறையாவது கேட்டிருப்பேன், எனக்கு தெரியவில்லை எத்தனை முறை என்று.
But one day I became sure.
ஆனால் ஒரு நாள் எனக்கு நிச்சயம் வந்து விட்டது.
I'll tell you how I became sure.
நான் எப்படி நிச்சயம் பெற்று கொண்டேன் என்று சொல்கிறேன்.
I read one verse.
நான் ஒரு வசனத்தை வாசித்தேன்.
John
யோவான்
chapter 6
ஆறாம் அதிகாரம்
verse 37
37ஆம் வசனம்.
The last part of that verse.
அந்த வசனத்தின் பின்பகுதி.
Him that cometh to me I will never cast out.
என்னிடத்திலே வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை. யோவான் 6:37.
And I said, Lord, I have come to you 500 times.
ஆண்டவரே, உம்மிடத்திலே நான் 500 முறை வந்திருக்கிறேன்.
The Lord said, I never cast you out.
ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை புறமே தள்ளுவதில்லை.
Believe me.
என்னை நம்புங்கள்.
I said, Lord Jesus, today I believe.
ஆண்டவராகிய இயேசுவே இன்றைக்கு நான் நம்புகிறேன் என்று சொன்னேன், விசுவாசிக்கிறேன் என்று சொன்னேன்.
So if you are not sure,
உனக்கு நிச்சயம் இல்லை என்றால்,
come to this verse,
இந்த வசனத்திற்கு வா.
Have you come to Jesus?
இயேசுவண்டி நீ வந்திருக்கிறாயா?
And Jesus says, I did not cast you out.
அவருனை புறமே தள்ளுவதே இல்லை.
Say, Lord, I believe.
ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்.
You have come into my heart.
நீர் என் உள்ளத்திலே வந்து விட்டீர்.
You have forgiven me.
நீர் என்னை மன்னித்து விட்டீர்.
I am your child.
நான் உம்முடைய பிள்ளை.
Have you turned from your sin?
உம்முடைய பாவத்தை விட்டு திரும்பி இருக்கிறாயா?
I'm not asking you whether you've given it all up.
பாவத்தை முற்றிலும் விட்டு விட்டாய் என்று கேட்கவில்லை.
It takes time to give up our bad habits.
நம்முடைய கெட்ட பழக்கங்களை விட்டுவிடுவதற்கு நாட்கள் பிடிக்கும்.
But have you turned around?
ஆனால் இப்படி திரும்பி விட்டாயா?
Say, Lord, I don't want to live like that anymore.
ஆண்டவரே, இனிமேல் இப்படியே நான் வாழவில்லை என்று சொல்லி இருக்கிறாயா?
Say, Lord Jesus, come into my heart.
ஆண்டவராகிய இயேசுவே என் உள்ளத்திலே வாரும்.
And you know how he comes?
அவர் எப்படி உள்ளே வருகிறார்?
He's got a body. He's in heaven.
அவருக்கு ஒரு சரீரம் உண்டு. அவர் பரலோகத்தில் இருக்கிறார்.
How can he come into your heart?
அவர் எப்படி உன்னுடைய உள்ளத்திலே வர முடியும்?
He comes through the Holy Spirit.
அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உள்ளத்திலே வருகிறார்.
When you ask Jesus to come into your heart,
நீங்கள் இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று கேட்கும் பொழுது,
you know who comes in?
யார் உள்ளே வருகிறார் தெரியுமா?
The Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர்.
He comes in immediately.
அவர் உடனடியாக உள்ளே வருகிறார்.
You have received the Spirit.
நீ அந்த ஆவியை பெற்றிருக்கிறாய்.
But you may not be filled with the Spirit.
ஆனாலும் ஆவியினால் நிரப்பப்படாமல் இருக்கலாம்.
Because some areas of your life you don't give to him.
என்னால் வாழ்க்கையில் உள்ள சில பகுதிகளை இன்னும் கொடுக்காமல் இருக்கிறாய்.
We read in 1 Peter 3 we must make Jesus Lord of our life.
1 பேதுருவிலே நாம் வாசித்தோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே உன்னுடைய ஆண்டவராக மாற்ற வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
We must make him Lord.
அவரை நீங்கள் கர்த்தராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால்,
the second thing there we read we must be ready to give an answer to everyone who asks us.
நம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் வாசித்தோம்.
The third thing there is we must always give the answer with gentleness and reverence.
அங்கே சொல்லப்பட்ட மூன்றாவது காரியம், எப்பொழுதும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் சொல்ல வேண்டும்.
We must always speak to people about Jesus with gentleness and reverence.
இயேசுவை பற்றி பேசும்போது எப்பொழுதும் மக்களிடத்தில் சாந்தத்தோடும் பக்தியோடும் பேச வேண்டும்.
So must make Jesus Lord of your life.
அவர் இயேசுவை உங்களை வாழ்க்கையின் ஆண்டவராக
மாற்றவும்,
வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் ஆண்டவரே உள்ளத்திலே வாரும் என்று சொல்ல வேண்டும்.
I don't want to watch any television program which you cannot watch.
நீர் பார்க்க கூடாத எந்த ஒரு நிகழ்ச்சியும் நானும் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே.
I don't want to read a book which you will not read.
நீர் வாசிக்க கூடாத எந்த புத்தகத்தையும் நானும் வாசிக்க மாட்டேன் ஆண்டவரே.
I don't want to keep friends with people whom Jesus will not friend.
இயேசு தனக்கு நண்பராக வைத்துக் கொள்ளாதவர்களை நானும் நண்பனாக வைத்துக் கொள்ள மாட்டேன்.
Friends who are dragging you into bad habits.
கெட்ட பழக்கத்துக்குள்ளாக உங்களை இழுக்கக்கூடிய நண்பர்கள். இயேசுவை ஆண்டவராய் வைத்துக்
கொள். When you make him Lord, he'll fill you with the Holy Spirit.
அவரை நீ ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் அவர் பரிசுத்த ஆவியானவரால் உன்னை நிரப்புவார்.
Second, be ready to tell people why you believe.
ஏன் நீ விசுவாசிக்கிறாய் என்பதை மக்களிடத்தில் சொல்வதற்கு ஆயத்தமாயிரு.
And third,
மூன்றாவது,
speak to people with gentleness and reverence when you speak about Christ.
இயேசு கிறிஸ்துவை பற்றி மக்களிடத்திலே பேசும்பொழுது நீ சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் மதிய மரியாதையோடும் பேசு.
So let's know Jesus not only as forgiver.
ஆகவே இயேசுவை நாம் மன்னிக்கிறவராக மட்டும் அறிந்து கொள்ள வேண்டாம்.
Savior.
இரட்சகராகவும் அறிந்து கொள்ள வேண்டும்.
Lord.
கர்த்தராகவும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக.
Ask him to fill you with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும்படியாய் கேள்.
And ask him to give you an assurance. Lord, please assure me you have filled me with the Holy Spirit.
ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பியிருக்கிறீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள்.
God can give that to you.
தேவன் அதை உனக்கு கொடுக்க முடியும்.
I want you to be wonderful young people.
அற்புதமான வாலிபராய் இருக்க வேண்டும் என்று நான்
விரும்புகிறேன். All our Tamil Nadu churches like a light in the midst of darkness.
இருளிலே இருக்கக்கூடிய வெளிச்சத்தை போல தமிழ்நாடு சபைகளிலே முழுவதுமாய் வாலிபர்கள் பட்டு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
I pray you'll help us to remember what we have heard.
ஆண்டவரே, நாங்கள் கேட்டவர்களை நினைவுபடுத்திக் கொள்ள முடியும், எங்களுக்கு உதவி செய்யும்.
Our lives can glorify you.
ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும், எங்களுக்கு உதவி செய்யும்.
Pray in Jesus name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.